விவிலிய தேடல் திருப்பாடல் 133 பகுதி 3.
எனதருமை அன்புள்ளங்களே, சரியாக 15 ஆண்டுகளுக்கு முன் 1997 செப்டம்பர் 5 அன்னை தெரேசா இறையடி சேர்ந்தார். சேரிகளின் வானத்தூதர், சமாதான புறா, உலகத்தாய் என பல்வேறு புகழ் ஆரங்களால் சூட்டப்பட்ட இந்த அன்னையை தேடி பல உலக விருதுகளும் வந்தன. அவற்றில் ஒன்று 1979 இவர் பெற்ற நொபெல் உலக அமைதி விருது. பொதுவாக அன்பர்களே, நொபெல் விருது வழங்கப்படும் அந்த விழாவில் ஒரு விருந்தும் பரிமாறப்படும். அன்னை தெரேசா இந்த விருதை பெற்றபோது அவர்கள் தரவிருந்த அந்த விருந்து தனக்கு வேண்டாம் என கூறினார். அந்த விருந்துக்கு செலவாகும் தொகையை தனக்கு தந்தால் ஏழைகளுக்கு உதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். அவரது விருப்பப்படியே அந்த விருந்துக்கு திட்டமிடப்பட்ட 1,92,000 டாலர்கள், அதாவது அன்றைய நிலவரப்படி ஏறத்தாழ 67,20,000 ரூபாய் அவருக்கு தரப்பட்டது. இந்த விழாவுக்கு வந்திருந்த நிருபர்கள் அன்னையிடம் அமைதியை வளர்க்க நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்டபோது அன்னை அவர்கள் மிக சுருக்கமான ஒரு பதிலை தந்தார். உங்கள் இல்லங்களுக்கு சென்று உங்கள் குடும்பத்தினர் மீது அன்பு கொண்டிருங்கள் என்று அவர் கூறினார். உலக அரசுகள் பற்றி, நாடுகளுக்கிடையே நிலவ வேண்டிய நல்லுறவுகள் பற்றி, போர், கலவரம், தீவிரவாதம் என்ற பல பிரச்சனைகள் பற்றி அன்னை தெரேசா பதில் சொல்வார் என்று எதிர்பார்த்து காத்திருந்த நிருபர்கள் இந்த எளிமையான பதிலை கேட்டு வியந்தனர். அவர்களது வியப்பை கண்ணுற்ற அன்னை தான் சொல்ல வந்ததை தெளிவாக்கினார்.
நான் உலகின் பல நாடுகளுக்கும் சென்றுள்ளேன். ஒவ்வொரு நாட்டிலும் பரவியிருக்கும் வறுமையை பார்த்திருக்கின்றேன். வளர்ச்சி பெற்றுள்ள மேற்கத்திய நாடுகளில் பரவியிருக்கும் அன்பு வறுமை என்னை அதிகம் பாதித்திருக்கின்றது. உடல் பசியாலும் வறுமையாலும் வாடும் ஒரு குழந்தையை நான் சந்திக்கும் போது அக்குழந்தைக்கு உணவும் உறைவிடமும் கொடுத்து அதன் பசியையும் பாதுகாப்பற்ற நிலையையும் என்னால் தீர்க்க முடிகின்றது. ஆனால் வளர்ச்சி பெற்ற நாடுகளில் குடும்பங்களில் நிலவும் அன்பு வறுமையை போக்க வழி தெரியாமல் நான் தவிக்கின்றேன். உடல் அளவில் மனிதர்களை கொல்லும் உலக போர்களை நம்மால் தடுக்க முடியும். ஆனால் மனத்தளவில் மனிதர்களை கொல்லும் இந்த மௌன போர்களை தடுக்க முடியாமல் நாம் தவிக்கின்றோம்
என்று அன்னை கூறிய விளக்கம் அந்த அமைதி விருது விழாவுக்கு வந்திருந்த அனைவரையும் ஆழமாக பாதித்தது. அன்பு நெஞ்சங்களே, உங்கள் இல்லங்களுக்கு சென்று உங்கள் குடும்பத்தினர் மீது அன்பு கொண்டிருங்கள் என்று அன்னை தெரேசா சொன்ன வார்த்தைகளுக்கு அவர் அளித்த விளக்கம் அடிப்படையான ஒரு பாடத்தை தந்தது. அன்னை சொன்ன அந்த ஆழமான உண்மையைப் போல திருப்பாடல் ஆசிரியர் எளிமையான அழகான ஓர் உண்மையை திருப்பாடல் 133 ஆரம்பத்தில் சொல்கிறார். சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. அன்பு இதயங்களே, அருளாளர் அன்னை தெரேசாவின் திருநாள் அன்று நாம் திருப்பாடல் 133 வரிகளை சிந்திக்க வந்திருப்பதை நான் ஓர் அருள் நிறைந்த வாய்ப்பாக கருதுகிறேன்.
எத்துணை நன்று, எத்துணை நன்று, அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது.
எத்துணை நன்று, எத்துணை நன்று, அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது.
எத்துணை நன்று,
அன்பு இதயங்களே, சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வதால் உருவாகும் நன்மையையும் இனிமையையும் விளக்க இத்திருப்பாடலில் ஆசிரியர் இரு ஒப்புமைகளை பயன்படுத்தியுள்ளார்.
சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது ஆருணின் தலையிலே ஊற்றப்பெற்ற நறுமண தைலம், அவருடைய தாடி நின்று வழிந்தோடி அவருடைய அங்கியின் விளிம்பை நினைப்பதற்கு ஒப்பாகும். அது எர்மோனின் மலைப்பணி சியோனின் மலைகள் மேல் இறங்குவதற்கு ஒப்பாகும்.
சகோதர ஒன்றிப்பை விளக்க ஆசிரியர் பயன்படுத்தும் முதல் ஒப்புமை நறுமண தைலம். இந்த ஒப்புமையில் 3 எண்ணங்கள் பொதிந்துள்ளதை நாம் காணலாம். இறைவன் விரும்பி தேர்ந்தவர்களை திருப்பொழிவு செய்வதற்கு நறுமண தைலம் பயன்படுத்தப்பட்டது. அதேபோல் மனிதர்கள் ஒன்றுபட்டு வாழ்வதும் இறைவனின் விருப்பம் என்பதை ஆசிரியர் இந்த ஒப்புமையின் மூலம் சொல்கின்றார். பொதுவாகவே அன்பர்களே, தைலம் குணமளிக்கும் குணம் கொண்டது. அதுபோல ஒன்றித்து வாழும் மனித சமுதாயமும் குணம் பெறும், குணமும் அளிக்கும். 3வது எண்ணம், ஆரோனின் தலை மீது ஊற்றப்பட்ட நறுமண தைலம் அவர் மீது மட்டும் நறுமணம் வீசப் போவதில்லை, அவரை சுற்றியுள்ள அனைவரும் அந்த நறுமணத்தை அனுபவிக்க முடியும். அத்தைலத்தின் நறுமணம் காற்றில் கலந்து வெகுநேரம் நீடிக்கும். அதேபோல் சகோதரர் ஒன்றுபட்டு வாழும்போது உருவாகும் அன்பு மனம் அருகில் உள்ளவர்களையும் நல்ல அனுபவங்களால் நிறைத்து நீண்டகாலம் நீடிக்கும் என்பதை ஆசிரியர் இந்த ஒப்புமை வழியாக கூற முயல்கின்றார். அன்பு இதயங்களை, திருப்பாடல் ஆசிரியர் பயன்படுத்தும் இரண்டாவது ஒப்புமை ஹெர்மோனின் மலைப்பனி. பொதுவாகவே தண்ணீர் உயிர் தரும் ஓர் அடையாளம் என்பதை நாம் அறிவோம். ஏனைய கோளங்களில் ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது அங்கு ஏதாவது ஒரு வடிவில் தண்ணீர் உள்ளதா என்ற ஆய்வு கட்டாயம் மேற்கொள்ளப்படும். நீர், பனி, நீராவி, காற்றில் ஈரப்பசை என்று ஏதாவது ஒரு வடிவத்தில் தண்ணீர் இருப்பதாக தெரிந்தால் அங்கு கட்டாயம் உயிர்கள் வாழ முடியும் என்ற முடிவுகள் வெளியாகும். பனி சூழ்ந்த மலை உயிர்கள் தழைக்க ஓர் ஆதாரம் என்ற நம்பிக்கையில்தான் திருப்பாடல் ஆசிரியர் சகோதர ஒன்றிப்பை மலைப்பனிக்கு ஒப்பிடுகின்றார். அன்பு நெஞ்சங்களே, பொதுவாக வறட்சியை அதிகம் காணும் நிலப்பரப்பான இஸ்ரேல் நாட்டில் மலைப்பனியும் மழையும் மக்கள் பெரிதும் வரவேற்ற அடையாளங்கள். பாலஸ்தீன நிலப்பரப்பில் ஏர்மோன் மலை மிக உயர்ந்த இடம். ஏர்மோன் மலையில் பனி விழுந்து மலை முகடு வெள்ளை போர்வையால் மூடப்பட்டிருந்தால் அந்த காட்சி 100 மைல்கள் சுற்றளவில் உள்ள அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும். ஏர்மோன் மலையில் பனி இறங்கியுள்ளது என்பதை செய்தியாக அறிவிக்கவோ விளம்பரப்படுத்தவோ தேவையில்லை. மலைச்சிகரத்தில் பனி சூழ்ந்தால் வறட்சி நீங்கி வளமை சேரும் என்பதையும் யாரும் விளக்க தேவையில்லை. சிறு குழந்தையும் அதை எளிதாக புரிந்து கொள்ளும். அதேபோல் மனிதர்கள் ஒன்றுபட்டு வாழ்ந்தால் எவ்வித விளம்பரமும் இன்றி அந்த ஒன்றிப்பும் அதன் விளைவுகளும் சமுதாயத்தில் உணரப்படும். அன்பு இதயங்களே, மலை மீது வந்திறங்கும் பனியின் மற்றொரு குணம் அதன் நீடித்த பயன். மலைப்பனி இன்று தோன்றி நாளை மறையாமல் நின்று நிலைத்து நெடுநாட்கள் நீர் வழங்கும். சகோதர ஒன்றிக்கும் அதேபோல் பல நாட்கள் பல ஆண்டுகள் மனித சமுதாயத்திற்கு நன்மை பயக்கும். இவ்விதம் அன்புள்ளங்களே, சகோதர ஒன்றிப்பின் நன்மையை இனிமையை ஆசிரியர் நறுமண தைலம் மலைப்பனி என்ற இரு ஒப்புமைகள் மூலம் கூறியுள்ளார். எனதருமை அன்புள்ளங்களே, வானின்று இறங்கும் பனி இறை ஆசீரை சுமந்து வரும் என்பதையும் விவிலியத்தின் பல பகுதிகளில் நாம் காணலாம். இதோ சில இறை சொற்றொடர்கள்.
தொடக்க நூல் அதிகாரம் 27. ஈசாக்கு ஆசி வழங்கி உரைத்தது இதுவே: வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக. ஏசையா 26:19. இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர், அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் நீர் பெய்விக்கும் பணி ஒளியின் பணி. இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றீர். ஓசையா அதிகாரம் 14:5. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன், அவன் லீலி போல் மலருவான், லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான்.
என்னுடைய நன்று என்றும் பெரும்பம் இந்த நம்ம அன்பு சமத்துவம் அமைதியில் நாம் கூடி வாழ்வதிலே. என்னுடைய நன்று என்றும் பெரும்பம் இந்த நம்ம அன்பு சமத்துவம் அமைதியில் நாம் கூடி வாழ்வதிலே.
அன்பு இதயங்களே, கிறிஸ்துவத்தின் ஆரம்ப காலத்தில் சகோதர ஒன்றிப்பு அதன் இலக்கணமாக திகழ்ந்தது. இந்த ஒன்றிப்பை ஏனைய மக்கள் அனைவரும் கண்டு கிறிஸ்துவர்கள் மீது நல்லெண்ணம் கொண்டிருந்தனர் என்பதை திருத்தூதர் பணிகள் நூலில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
திருத்தூதர்கள் பணிகள் அதிகாரம் 4. நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர். அவர்கள் எவரும் தமது உடமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும்.
கிறிஸ்துவத்தின் ஆணி வேர்களான ஒன்றிப்பும் சமத்துவமும் மீண்டும் இந்த உலகெங்கும் உயிர் பெற்று எழ வேண்டும் என்ற ஆவலை திருப்பாடல் 133 நம்முள் எழுப்புகின்றது. இறுதியாக அன்புள்ளங்களே, எருசலேம் கோவிலை நோக்கி இஸ்ரேல் மக்கள் மேற்கொண்ட ஒரு பயணத்தில் பயன்படுத்தப்பட்ட 15 பாடல்களை நாம் கடந்த 18 வாரங்களாக விவிலிய தேடலில் சிந்தித்து வந்தோம். இந்த பயணத்தை இன்று நிறைவு செய்கிறோம். எருசலேம் கோவிலை அடைந்துவிட்ட மக்களுக்கு 133, 134 ஆகிய இறுதி திருப்பாடல்களில் கூறப்பட்டுள்ள ஆசீர் வார்த்தைகளுடன் இந்த திருப்பயணத்தை நாமும் இன்று நிறைவு செய்வோம்.
சீயோனின் மலைகள் மேலிருந்தே என்றுமுள்ள வாழ்வென்னும் ஆசீதனை ஆண்டவர் பொழிந்தருள்வார். ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சியோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
அதில் புதியதொரு வாழ்வை அடைந்திடுவோமே, எத்துணை நன்று. புதியதொரு வாழ்வை அடைந்திடுவோமே, எத்துணை நன்று. இன்று இறைவனில் ஒன்றாய் இணைந்திடுவோமே, எத்துணை நன்று. எத்துணை நன்று, எத்துணை நன்று. அத்தனை பேரும் ஒன்றி வாழ்வது எத்துணை நன்று.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.